ஹலாலான குடிப்பை நீக்கி ஹலாலான துறையுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து அல்லாஹ்வுக்காகவே நீ அனைத்தையும் ஹராமாக ஆக்கி அவனுக்காகவே நீ நாம் தியாகம் செய்ததின் காரணத்தினால் 30வது நாள் யவ்முல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஈதை உங்களுக்கு அல்லாஹு தஆலா காணிக்கையாக ஒரு திருநாளாக கூலி கொடுக்கக்கூடிய ஒரு பெருநாளாக ஆக்கியிருக்கும். ஆனால் ஈது அவ்வகை என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் சிறப்பு, அல்லாஹ் இந்த மாதத்தை மிக கண்ணியமான வாய்ப்பார். துல்காதா, துல்ஹஜ், மஹரம், இந்த மூன்று மாதங்களும் குடும்பத்தான மாதமாக அல்லாஹால திருமலையிலே கூறியிருக்கும். இடையிலே ஷாபானுடைய ரஜகுடி, ஷாபானுடைய ரஜகுடி. அப்ப நான்கு மாதங்கள் ஆண்டுகளின் வருடங்களில் சிறப்பு மிக்க மாதமாக அல்லாஹால ஆகிறது. எப்போது இந்த உலகத்தை அல்லாஹால படைத்தார், வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அப்போதிருந்தே இந்த நான்கு மாதங்களும் சிறப்புமிக்க மாதங்களாக ஆக்கப்பட்டிருக்கு. சிறப்புமிக்க இந்த மாதத்திலே அதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ஹஜ் செய்வது கடமையாக ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு தனிச்சிறப்பு, ஒரு தியாகத்தை வரலாற்றிலே திருமலையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுது. தியாகமிக்க ஒரு நாள், அதற்கு முன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பின் வந்த நபிமார்கள் செய்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலங்கள் வரை ஹஜ் செய்யப்பட்டிருக்கின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததின் காரணத்தினால் இந்த உலகத்திலே காபிரான மக்கள்கள் வாழ முடியாமல் நீ ஆக்கி விடுவாயா, அழித்து விடுவாயா என்று துவா செய்தார். அவர்களை எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. திரளால் எண்ணக்கூடிய சிலர்கள் மாத்திரமே ஈமான் கொண்டிருந்தார். அவர்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகம் ஈமான் கொள்ளவில்லை, மனைவியும் ஈமான் கொள்ளவில்லை. அதை திருவாரூர் சரித்திரத்தை சுட்டிக்காட்டுகிறார். அப்போது ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தால் காபாவை மறைக்கப்பட்டு விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் வந்த நபிமார்களால் காபா வலம் வரப்படவில்லை, ஹஜ் செய்யப்படவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த ஒரு புனித செயலை புனிதமாக ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவதாக அவர்கள் தான் காபாவை கட்டினார்கள் என்று குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார். அவர்களுக்கு அல்லாஹுத்தால சில சோதனை செய்ததாக திருமறையிலே சொல்லப்படுகிறது. அல்லாஹுத்தால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு சோதனை செய்தன், அதை அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தார்கள், அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள் என்று குர்ஆன் சொல்லும். அந்த சோதனையான அந்த சோதனையில் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் இந்த மாதம் தியாக திருநாளாக நாம் கொண்டாடுவோம். அவருடைய காலத்திலே நடந்த சம்பவங்கள், ஹஜ் என்பது இப்போதும் உண்டு, அந்த ஹஜ்ஜை தியாகமானதாக அது வேறு ஒரு சட்டமாக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட கடமையாக ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட ஊரிலே இருக்கக்கூடிய நாம், நமது இல்லத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும், தியாகம் என்றால் எப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதைத்தான் இந்த தினம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஏதோ ஒரு பெருநாள் வருகிறது, புத்தாடை குவித்து மனங்கள் பூசி மனம் திரட்டிய உணவுகளை உண்ணுவதற்காக வேண்டி வந்த நாள் அல்ல. நம்முடைய இஷ்டப்பிரகாரம் அங்கும் இங்கும் சுற்றி திரிவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட நாள் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு பெரும் சரித்திரத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் நாம் செய்திருந்தோம், அந்த சோதனையை அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் இப்போது இந்த சரித்திரம். ஏராளமான சோதனை, அந்த சோதனையிலே அல்லாஹு தஆலா நம்மோடு அவர்கள் வாதாடுகிறார். நம்மோடு வாதாடக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றார், அலம் தர நபியினைகள் பார்க்கவில்லையா, இரல்லதி ஹாஜ இப்ராஹிம் நபி ரப்பி அன் ஆத்தாஹுல்லாஹு. இறைவன் ஒரு மனிதனுக்கு அரசாட்சியை கொடுத்திருந்தான், அவன் பெரும் அரசாட்சியிலே இருந்திருந்தான். அப்படி அரசாட்சி கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் இறைவனை மறந்து இப்ராஹிமோடு அவன் தர்க்கம் செய்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். அப்படி இறைவன் யார், உன்னுடைய இறைவனின் சக்தி என்ன என்று நம்மோடு கேட்டுகின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இது பார இப்ராஹிம் ரப்பி என்னுடைய இறைவன் மிக சக்தி பெற்றவன், வல்லமை பெற்றவன், உயிர் கொடுக்கக்கூடியவன், உயிரை எடுக்கக்கூடியவன் எனது இறைவன், அந்த சக்தி அவனுக்கு இருக்கிறது என்று சொன்ன உடனே நமது சொன்னார், கால அன உகிவார்கள், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று இரண்டு கைதிகளை கூப்பிட்டார். இரண்டு பேர்களுக்கு மரண தண்டனை கொடுக்குகிறேன் என்று சொன்னான். ஒருவனை வெட்டி விட்டார், மற்றொருவன் சொன்னான் நீ விடுதலை ஆகிவிட்டாய் என்று சொன்னான். இவனை நான் உயிர் எடுத்தேன், அவனை உயிர் கொடுத்தேன் என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார், ஆஹா பெரிய கில்லாடியா இருக்கு, சொல்லிவிட்டு உனக்கு இவ்வளவு தந்திரம் இருக்குதா, அப்படியா சேர்க்கிற பாரு. இது கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார்கள், எனது ரப் சூரியனை கிழக்கிலிருந்து உதயமாக்குகிறான், அவன் சூரியனை உதயமாக்குகிறான் கிழக்கிலிருந்து. நீ உண்மையான இறைவனாக இருப்பேயான, சக்தி உள்ளவனாக இருப்பாயா, உயிர் கொடுக்கக்கூடியவனும் உயிரை எடுக்கக்கூடியவனும் வல்லமை உனக்கு இருக்கிறியான, நீ அந்த சூரியனை உன்னுடைய வல்லமையை கொண்டு உன்னுடைய சக்தியை கொண்டு மேற்கிலிருந்து உதிக்க செய்வாயாக என்று சொன்ன உடனே மபுகி தள்ளதீக்கம், அவன் நிராகரிக்கக்கூடியவன் மாத்திரமல்ல கைசேதமானவனாக திகைத்தவனாக பதில் சொல்ல முடியாதவனாக ஆகிவிட்டான். அல்லாஹு தஆலா அநியாய செய்யக்கூடிய மாறு செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எப்போதும் அல்லாஹு தஆலா நேர்வழி தருவதில்லை என்று திருமலையிலே சுட்டிக்காட்டுகிறார். குர்ஆனிலே எதிரிகளை பற்றி மூன்று நான்கு பேர்களை பற்றியுமே பேரில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரியாகிய ஃபிரௌனை பற்றி குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மந்திரி ஹாமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேயே ஒரு பெரும் செல்வந்தன் ஒருவன் இருந்தான், காரூன் என்பவன் இருந்தான், அவனை பற்றி பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையே எதிரியாக கொண்ட அந்த நமூதுடைய பெயரை பகிரங்கமாக அல்லாஹு தஆலா பெயர் சத்தாருடைய பெயரையும் சொல்லவில்லை. உலகத்திலே சூனத்தை கட்டிய சத்தாருடைய பெயரையும் அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டவில்லை. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சோதனை. அப்படி சோதனை ஏற்படுகின்ற நேரத்திலே எப்படி எல்லாம் இருந்தது என்பதை சூரத்து அன்பியாவிலே சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் சோதனை, அவங்க சிறு வயதா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆதம் விக்கிரகத்தை செய்யக்கூடியவராக, விக்கிர ஆதாரணை உள்ளவராக, கோயிலுடைய பூஜாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாலேயே ஒரு மனிதர் பிறக்கப் போகிறார், ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அதன் காரணத்தினால் நபருடைய அரசாங்கத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்று குறியாளர்கள் சொன்னதின் காரணத்தினால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எப்படி குழந்தைகளை வெட்டப்பட்டனவோ அப்படி குழந்தைகளை எல்லாம் வெட்டப்பட்டது, ஆனால் அதிகமாக ஆகிறது. அந்த குறிகாரன் சொன்ன காலகட்டத்திலேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஒரு மலையின் குகையிலே வளர்க்கப்பட்டது ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் என்றார், வலக்கது ஆத்தைனா இப்ராஹிம் ருஷ்துஹு மின் கப்ல், நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே சிறு வயதிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். அவருடைய விஷயத்திலே நாம் தெரிந்தவர்களாக இருந்தோம். அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே சிறு வயதிலேயே அவர்களுக்கு கல்வியை, ஞானத்தை, இறை அச்சத்தை, தவஹீதை எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தோம், கொடுத்திருந்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். இது தன்னுடைய தந்தையிடத்திலேயும் கூட்டத்தாரர்களிடத்திலேயும் அவர்கள் சொன்னார்கள், மகாரியும் தமாசீருள்ளத்தை அனுப்பின் ஆகியோ, நீங்கள் உங்களுடைய கரங்களால் செய்யக்கூடிய விக்கிரகங்களை, மண்ணினால் செய்யக்கூடிய புத்துகளை, பொம்மைகளை வணங்குவதில் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே, நிரந்தரமாக அதை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன இது, இது என்ன செய்ய செயல், இப்படி செய்யலாமா என்று கேட்டுக்கிறார் சிறு வயதிலே. அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய தாய் தந்தை, எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வணங்குவதை பார்த்திருக்கிறோம். அதன் காரணத்தினால் நாங்கள் வணங்குகிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார். இப்ராஹிம் கேட்கிறார்கள், நீங்க எப்படி வணங்குகிறீர்களே, எப்படி வணங்குறீங்களே, இது என்ன செய்யும், இதற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, உங்களுடைய கைகளினால் உற்பத்தி செய்யக்கூடிய உருவங்கள், இதை வணங்குவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, இதே நீங்கள் நிரந்தரமாக அதில் பின்வாதமா இருக்கிறீங்களா கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இதை எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வணங்குறத நாம் பார்த்திருக்கிறோம், அவங்க வணங்குறதுனால நாங்க வணங்குறோம்னு சொன்னாங்க. கால நக்கல் குத்தும் அன்றும் ஆபாவுக்கும் அவங்க ஆபாவுக்கும் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அநியாயக்காரர்களாக இருந்தால், அவர்கள் விவரம் தெரியாதவர்களாக இருந்தால், அறிவீனர்களாக இருந்தால் நீங்களும் அப்படியே இருப்பீர்களா, அவர்கள் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்த நீங்களும் அப்படியே செய்ய வேண்டுமா என்று அவர்கள் கேட்டார்கள். நீ இப்படி ஒரு இறைவனை பற்றி சொல்லுகிறாய், இந்த விக்கிரகங்கள் எல்லாம் பொய் என்று சொல்லுகிறாய், இதற்கு ஏதாயும் ஒரு ஆதாரத்தை உண்மையை கொண்டு வந்திருக்கிறாயா, அல்லாவிட்டால் இதை நீ கேலி செய்கின்றாயா, விளையாடுகின்றாயா, இதற்கு என்ன ஆதாரம் என்று அந்த மக்கள் கேட்டார். நாம சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது, சரித்திரத்தை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான், அதற்கு எந்த விதமான முன்மாதிரியும் இல்லை, அதற்கு எவையெல்லாம் தேவையோ அவைகளெல்லாம் அவன் படைத்திருக்கிறான், வைத்திருக்கிறான். பூமிக்கு என்ன தேவை, வானத்திற்கு என்ன தேவை, பூமிக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை, இவைகளை எல்லாம் அதற்கு முறையான முறையில் படைத்திருக்கக்கூடியவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னார், உன்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா படைத்து அவைகளுக்கு எதை எந்த முறையிலே தேவையோ அவைகளையும் அல்லாஹு தஆலா படைத்தவன் என்று சொன்னார். எந்த பொருளுக்கு எது தேவையோ அதையெல்லாம் அவர்கள் படைத்தார்கள். உதாரணமா சிங்கம் இருக்கிறது, பெரும் வல்லமை உள்ளது, சக்தி உள்ளது, வாய்ந்து வேட்டையாடக்கூடிய. ஆனால் அவ்வளவு வல்லமையும் சக்தியும் உள்ள சிங்கம் மாமிசத்தை மாத்திரம்தான், ஆனால் எலும்பை தீங்க முடியாது, அதனுடைய நகத்தை தீங்க முடியாது, அல்லது மேல உள்ள தோளோடு உள்ள முடியை தீங்க முடியாது. ஆனால் பாம்பு இருக்கு, பாம்புக்கு வல்லமை கிடையாது, பலி கிடையாது, அது சும்மா காலு இல்லை, அப்படி கை பயிற்சாலை முடிக்க அது சாப்பிடும், அது ஆட்டையும் முழங்கிவிடும், மாட்டையும் முழங்கிவிடும், மானையும் முழங்கிவிடும், முயலையும் முழங்கிவிடும். ஆனால் விழுங்கக்கூடிய அது மாமிசத்தை விழுங்குகிறது, அது தலையை விழுங்குகிறது, எலும்பை விழுங்குகிறது, நகத்தை விழுங்குகிறது, கொம்பை விழுங்குகிறது. ஆனால் வல்லமை உள்ள சக்தி உள்ள அந்த சிங்கத்திற்கு இறைச்சியையும் ரத்தத்தையும் மாத்திரமே உண்ண முடியும். அப்போதுதான் வீரனவா, வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எதுவுமே இல்லாத சக்தி அற்ற ஒரு பாவாகிறது எலும்பை, முடியை, தோலை, நகத்தை, குழம்புகளை அனைத்தையும் விழுந்து விடுகிறது. ஆனால் சில நிமிடங்களிலேயே அது உள்ளால பஸ்பமாக ஆகிவிடுகிறது. காட்டுகிறார், ஒன்றை படைத்து அதற்கு தேவையானவற்றை எல்லாம் எனது இறைவன் படைக்கக்கூடியவன், ஆட்சித்தரக்கூடியவன் என்பதாக சொன்னார். ஆனால் ஒரு சிங்கத்தினால் முடியாத ஒன்றை, அது விழுங்கினால் ஜீரணமாகாத ஒன்றை, பாம்பு விழுங்கினால் அது ஜீரணமாக ஆகிவிடும். மண்டத்தோடுங்கிறது சீக்கிரமும் மக்கள் அது எளிய குடும்பம், எளிய நகை எவ்வளவு பெருசு, எலிக்கு பண்ணி எவ்வளவு பவர் உள்ளது, அதனுடைய முடி எவ்வளவு விஷம், அதையெல்லாம் அவர்கள் முடிஞ்சு விடுகிறது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது முறுக்கின உடனே அந்த எலும்பின் காரணத்தினாலோ அல்லது பல்லின் காரணத்தினாலோ அதனுடைய குடலெல்லாம் கிழித்துக் கொண்டு அந்த ஜீவன் வெளியே வருகிறதா என்றால் இதை அவர்கள் சுற்றி காட்டுகிறார்கள். எனது இறைவன் இப்படி முன்மாதிரி இல்லாமல் படைக்கக்கூடியவன், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அகீரன் அஸ்லாமுக்கும் பாதாக்கும் வருவது தெரியும். அவர்கள் ஒரு திருவிழாவுக்காக வேண்டி செல்லுகிறார்கள். அப்படி திருவிழாவுக்காக வேண்டி செல்லுகின்ற நேரத்திலே இவர்கள் எல்லாம் கூப்பிடுகிறார்கள், நீங்களும் வாருங்கள் திருவிழாவுக்கு. இவங்க சொல்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல, நீங்க எல்லாம் போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க பின்னால் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஜுதாரன் இல்ல கபீரன் அவங்க அன்பம் இதை இருக்கும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் திருவிழாவிற்கு சென்ற உடனே குகையிலே இருந்த எல்லா விக்கிரகத்தையும் உடைத்து தூளும் தூளாக ஆக்கிவிட்டு பெரிய அந்த சிலைகளை மாத்திரம் விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் திரும்ப வந்த உடனே அதை கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக. இவங்க திருவிழாவுக்கு போயிட்டு என்ன நேரம் கோயிலுக்கு வந்தார். கோயில வந்து பார்த்தா எல்லா விக்கிரகங்களும் உடைக்கப்பட்டிருக்க, ஒரு பெரிய சிலையில மாத்திரம் கோடாயிருக்கு. அவங்க சொல்றாங்க, காலு மண்பகலகாதா, யார் இதை செய்தது? வியாழிகத்தினம் நம்முடைய கடவுள்களை இந்த ஊரமினர் மாறி, நிச்சயமாக இது பெரும் கைசேதமானதல்ல, அநியாயமானதாக இருக்கும், பெரும் குற்றமானதாக இருக்கும், நம்மை கேவலப்படுத்தி விட்டார் என்று அவர்கள் ஒருவர் மற்றொருவர் கையை பிசைந்து கொண்டவர்களாக, கைசேதமற்றவர்களாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், காலு சமீனா பதன் எதுக்கு காலுள்ளது இப்ராஹிம், இந்த விக்கிரகங்களை எல்லாம் குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், அவரை நாம் பார்த்திருக்கிறோம், அவருடைய பேரை நான் கேட்டிருக்கிறேன், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படும், அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார். இவ்விக்கிரக ஆதாரணை செய்யறது இல்லை, குறை சொல்லக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார், அவர் பேர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்ன உடனேயே காலு அப்ப சொன்னாங்க, அவர் பிடிச்சு கொண்டுவாங்க, இந்த மக்களுக்கு முன்னால் இருந்துங்கள், அவரே சாட்சி சொல்லட்டும் என்பதாக அவர்களை கூப்பிட்டார். கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. சீக்கிரமாக சொல்லிக்கிறார். வியாதி அதினம் யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே இந்த சிலைகள் எல்லாம் உடைந்தது நீங்கள் தானா இப்படி செய்தது என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், அந்த பெரிய சிலை தான் செஞ்சிச்சு. கபீரும் எத்திக்கோ, இந்த பெரிய சிலை தான் உழைத்தது, அது போராமையின் காரணத்தினால், அது பேசுவதாக இருந்தால் அதை கேட்டுங்க தெரிஞ்சுங்க என்று சொன்னார். ஒருவர் ஒரு மற்றவர்கள் பேசுகிறார், என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ஆஹா இவர் சொல்றது சார் தானே, நம்ம வணங்குனது தப்பு தானே, இந்த சிலை வணங்குது தப்பு தானே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மனு பிசுவாரா இருந்து அனைத்துமாக உலாயிராயத்திற்கும் இப்படி ஒரு ஒரு விதமான இரைச்சல் சத்தம் வந்தவுடனேயே அந்த தலைவர் சொல்லுகிறார், நீ அது தெரியாத உனக்கு, உனக்கு தெரியாதா இது, அது பேசாது என்பது உனக்கு தெரியாதா, நீ அறிய மாட்டா என்று அவர் சொன்னார். அப்ப சொன்ன உடனே அது அமுதுன காலாக அமுதுன இந்த ஊரில்லா மாலா என்பவர்கள் செய்யும் மலாயிருக்கும், தனக்குத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத, தனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத, தங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுத்துக் கொள்ள முடியாத ஒரு விக்கிரகத்தையா நீங்கள் வணங்குகிறீர்கள், கை சேதமே கை சேதமே என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். உங்களுக்கு கேடுதல் உங்களுக்கு அறிவுடையா கை செய்தமே கை செய்தமே, உங்களுக்குமே செய்ய முடியாதவற்றையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார். அப்போது நம்மளும் என்ன செய்தார் என்ற காது அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அவரை இருப்பிலே போட்டு கொடுத்துங்கள், அவருடைய இழப்பு அவருக்கு வேண்டும் என்றால் உதவி செய்யுங்கள், பார்த்துக்கலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நெருப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள நெருப்பிலே கூறுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார். நெருப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டருக்கு நீளம் ஆழத்தில் உள்ள பெரிய கூட்டத்தை ஏராளமான விறகுகளை கொண்டு வந்து எரித்து அதை போடுவதற்காக ஏற்பாடு செய்து போட்டார். அந்த போட்ட விஷயத்தை அல்லாஹ் கடற்கொள்வது சொல்லி காட்டுகிறார். அப்படி செய்கின்ற நேரத்தில் அவர்களுடைய சோதனை, இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு சோதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னே, இந்த சோதனை நெருப்பில் போடுறதுக்காக நீ கட்டப்பட்டு வைத்திருக்கிறார். இப்ப மஞ்சனைக்கு என்ன வரும், மஞ்சனைக்கு அப்படின்னு சொன்னா ஏத்தத்தை போல வரும், அப்படி சென்டர்ல அப்படி வச்சு இந்த பக்கத்துல இந்த ஒரு பக்கத்துல ஆனா உட்கார வச்சு கடைசியில் சர்க்கஸ் எல்லாம் காப்பாங்க, இப்படி வச்சு இப்படி ஒரு அழுத்த பாஞ்சு அழுத்தினாலும் அந்த சர்க்கு பாஞ்சு அது மாதிரி அது மாதிரி கட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்பிலே போடுவதற்கு நேரில் போட முடியும், மேலே பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கரிந்து கீழே விழுந்து விடுது, அவ்வளவு பெரிய நெருப்பு ஏறத்தாழ 100-200 அடி உயரத்திலே அதனுடைய உஷ்ணமாகிறது கங்காகிறது அப்படியே பறந்து கொண்டிருக்கு. இங்கே போடப்படுகிறது ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறாங்க, சரித்திரத்தில் சொல்லப்படுது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, அல்லாஹ் அனுப்பினான் அல்லாஹ் சலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறாரு, நான் இங்க இருக்கிறது அல்லாவுக்கு தெரியுமா, தெரியும், நெருப்புல போட்டு போனது தெரியுமா, தெரியும், அந்த நெருப்பு யாரு அல்லாஹ், நான் நெருப்புல போடுறது அல்லாவுக்கு இஷ்டம் இருந்தால் அது எனக்கு, நான் நெருப்பிலே கறிவது அல்லாவுக்கு இஷ்டமா இருந்தால் அது எனக்கு இஷ்டம், அதனால எனக்கு ஒன்று உதவி தேவை, அவன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் காப்பாற்றட்டும், இல்லை நான் கரிந்து சாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அது நான் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். கட்டப்பட்டது தூக்கி போட்டது அதுவரை அது கந்தாக இருக்கிறது, அப்படி போற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் யானாரோ கூறி புண்ணா நாம் சொன்னோம், யானாரோ புத்துனி பர்வம் சகாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே இப்ராஹிமுக்கு கடுமையான குளிராக ஆகிவிடாதே, ஏர் கண்டிஷனா பருதன் சலாமா அப்படின்னு சொன்னா அவர்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியமான குளிராக அது மாறிவிடும் என்று நாம் சொன்னோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கார். ஆனால் அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரமே குளிர்ச்சி கூட இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகின்ற நேரத்தில் ஒரு கற்பனையில போயிட்டே இருக்கும்போது அந்த பார்த்த உடனே இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் கிடைச்சது. என்ன அப்படின்னு சொன்னா, இரும்பு பிளேட் 1-2 இன்ச் மொத்தத்தில் உள்ள இரும்பு பிளேட் கட் பண்றாங்க. எதை வச்சு கட் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? கேஸ் கட்டிங் வச்சு கட் பண்றாங்க. அந்த கேஸ் வந்து வருது, அந்த கேஸ் ரெண்டு விதமான ஆக்சிஜன்ல இருந்து ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு கேஸ் ஒன்னு ஆக்சிஜன். இந்த ரெண்டும் வருகிறது. அது வருகின்ற நேரத்தில் நாசிக் வழியாக வருகிறது, அதுக்கு பேர் நாசிக். அது வந்த உடனே அப்படி பத்த வச்ச உடனே நெருப்பு வருது, கொஞ்சம் கொஞ்சமா அது எண்ணிக்குது, ஒரு விதமான புது கலர்ல வரும். அந்த நாசில் இருக்குறதே அதுக்காக குருகி போவதில்லை, அது வெள்ளிஸ்தான் வித்தியாசம். அது குருகுதா என்ன குருகுல, ஆனால் 2 இன்ச் மொத்தம் உள்ள இருப்பாகிறது எந்த இடத்திலே வைக்கப்படுகிறதோ அது அப்படியே குருகி கட் பண்ணது. அந்த இரும்பை உருக்குகிறது. அந்த இரும்பை எதன் மேலே வைத்திருக்கிறான் என்றால் கட்டையில வச்சிருக்க. கட்டை வல்லமை உள்ளதா இரும்பு வல்லமை உள்ளதா? இங்க இருக்கிற நெருப்பு இரும்பு பிடிக்குமா கட்டையை எழுதியுமா? கட்டைதான், கட்டையை சீக்கிரமா பத்த வச்சிருக்கும். ஆனால் சீக்கிரமாக பத்த வைக்கக்கூடிய இந்த கட்டை அதனுடைய சூட்டிலே கருகுவதில்லை. இந்த இரும்புல வைக்கும் போது உருகுது, அதையே பக்கத்துல கட்டையில வச்சா கட்டை கருகுது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உஷ்ணமான ஒரு நெருப்பு கட்டையை கரைக்கவில்லை, இரும்பை கரைக்கின்றது என்றால் அந்த வல்லமை உள்ள ரப்புடைய கட்டளையினால் இப்ராஹிமுக்கு குளிராக ஆக்க முடியும், மற்றவர்களுக்கு உஷ்ணமாக ஆக்க முடியும் என்பதை அந்த விளக்கத்தை அல்லாஹ்வுத்தால அந்த நேரத்தில் அதில் அவங்களுக்கு சொல்லிப்பாங்க. எப்படி ஆச்சுங்கிற சிந்தனை, இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதுதான். ஆனால் இந்த நேரம் நாம் சிந்திப்போம் சிந்திப்போமே, ஆனால் இந்த சாதாரண விளக்கத்தை அல்லாஹ்வுத்தால அப்ப யாராவது மூணி பர்வம் சலாமனாலா இப்ராஹிம் என்று நாம் சொன்னோம், அது குளிராக ஆகிவிட்டது. பிற்காலத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் சுட்டி காட்டுகிறார்கள், என்னுடைய ஆயிலேயே மிக சந்தோஷமாக இருந்ததால் நம்முடைய நெருப்பு குண்டத்திலே இருந்த 7 நாட்கள் என்பதாக சொல்லி அவங்க விடுதலை ஆன போது எப்போ அப்படின்னா முகரம் 10ஆம் நாள் நெருப்புல இருந்து வெளியே வந்தான். முகரம் அதுல தூக்கி போடப்பட்டு 10ஆம் நாள் வெளியே வந்தான். இது முதல் சோதனை. இரண்டாவது சோதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது இன்னும் கடுமையான சோதனை. 90 வயது அவர்கள் துவா செய்கின்றார்கள், இறைவனத்தே துவா செய்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் ஸாலிஹீன், யா இறைவா எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தந்த ரூபாயாக என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன நேரத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார், உங்களுக்கு மிக பொறுமையான குழந்தையை கொண்டு நாம் இணையோம், ரப்பி ஹப்லி மின் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தையை தந்த ரூபாயாக என்று துவா செய்கின்றார்கள். ஒரு ஹலீம் என்று சொன்னால் மிக பொறுமையான ஒரு குழந்தை. சாலிஹிங்கிறத விட ஹலீம்ங்கிறது மிக பொறுமையான ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தையை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ்வுத்தால ஒரு குழந்தையை கொடுத்தார். இந்த சரித்திரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் செய்து அவர்கள் சாரா அம்மையாரோடு திருமணம் செய்து அந்த நம்முடைய வீட்டில் வெளியே போகிறார், அந்த நாட்டை விட்டு வெளியே போறாங்க. அதெல்லாம் குரான் சொல்லி காட்டு, உங்களோட இருந்த ஒத்து வராது நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். மிஸ் எகிப்து நாட்டு நகரமாக செல்லுகின்ற நேரத்திலே ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறார், சாரா அம்மையாருடைய அழகை பார், சாரா அம்மையாருடைய அழகை பார்த்து தீண்ட வேண்டும் என்ற துர்நோக்கோடு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டுகிறான், இது யார் என்பதாக, எனது சகோதரி என்பதாக கூறுகிறார்கள். அப்படியும் அவன் விடுவதாக இல்லை, அவர்களை அழைத்து தீய எண்ணத்தோடு நெருங்குகிறான். பூமியாகிறது, இழுத்துக் கொள்ளுகிறது, துவாஜிக்க முடியாமல் துவா அதிகப்படியாக கூறிய உடனே சுவாட்சி இந்த பெண்ணை விட்டு விடுகிறது. இரண்டாவது முறை மூன்றாவது முறை அதற்கு பிறகாமல் பயந்து போய் தங்களுடைய பணியாட்களிலே இடத்திலே கூறுகிறான், ஒரு சைத்தானை கொண்டு வந்து விட்டீர்கள், இவர்களை கொண்டு போய் அவர்களுடைய கணவனிடத்திலே விட்டு விடுங்கள் என்று சொல்லி தன்னிடத்திலே இருந்த பெண்ணை மக என்பது அவன் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு காணிக்கையாக அடிமையாக அன்பளிப்பாக தருகிறான். அவர்கள் தான் ஹாஜராமையார். அவரை விடுதலை செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் திருமணம் செய்து விடுகிறார். இரண்டு பேரையுமே அழைத்து செல்கிறார்கள் பலஸ்தீனத்தில். பலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே 90 வயது. அப்போது அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. யாருக்கு குழந்தை என்றால் சாரா அம்மையாருக்கு இல்ல, ஹாஜராவுக்கு குழந்தை. ஹாஜரா அம்மையார் அவர்கள் அடிமையாக வந்தவர்கள். அடிமை என்று சொன்னால் அது அரச பரம்பரையாக இருந்தாலும் அன்பளிப்பாக கொடுத்துட்டு அடுத்ததான். நீங்க எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வைர மோதத்தை ஏற்கனவே கோஹினூர் வைரம் அரசாங்கத்திலிருந்து திருடப்பட்டது. இன்னைக்கு எலிசபெத் மகாராணியுடைய கிரீடத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது திருடப்பட்ட வைரம் தான். நமக்கு இந்த நாட்டிலே அரசாணை இருந்திருந்தாலும் இந்த ஆட்சி இருந்தாலும் கூட அது திருட்டு வைரம் இருக்க முடியாது. அது போல அவர்கள் அரசராக இருந்தாலும் சரி, அதே மாதிரிதான் சொன்னது ஒரு யுத்தத்திலே பெண்கள் கைது செய்யப்பட்டால் அந்த நகரத்துடைய தலைவருடைய மகள் அவர்களை என்ன சொல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் அடிமைப்பணி என்றதாகத்தான் பெயர். தலைவருடைய மகள் என்பதாக பெயர். அது மாதிரி ஹாஜரா அம்மையார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஹாஜரா அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் இஸ்மாயில். அப்ப குழந்தை பிறந்து குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்கிறார். குழந்தை வீட்டு இல்லாத தெரியும் அதனுடைய அருமை. கல்யாணம் பண்ண மறு வருஷமே குழந்தை பிறந்துச்சுன்னா அதனுடைய அருமை தெரியும். ஒரு 10 வருஷம், 12 வருஷம், 20 வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு என்ன பவர், எவ்வளவு மகத்துவம் என்பது அவர்களுக்கு மாத்திரமே தெரியும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 90 வயசுல குழந்தை, 87 அல்லது 90 வயசுல குழந்தை. அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறார்கள் ஹலீம் என்று அல்லாஹ் சுபசெய்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கொஞ்சம் கொண்டு அப்படி இருக்கிற சக்கரத்தை அவரைய போறது. நாம முதல் மனைவி வந்து இருக்கிற நமக்கு குழந்தை இல்ல, அவருக்கு இந்த பொண்ணு பிறந்து பிறந்துச்சு அவங்க மனம் கொடுக்க முடியாமல் வெட்டி கொண்டிருந்தார்கள். வெட்டி கொண்டிருந்தார் அவங்க சொன்னாங்க அந்த குழந்தையை கொஞ்சம் எனக்கு பிடிக்கல இல்லையா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்க. இறைவனுடைய கட்டளை வரட்டும் என்பதால் இறைவனுடைய கட்டளையும் வந்து அந்த குழந்தை எங்க கொண்டு போய் அழைச்சிட்டு போ, மேகம் செல்லக்கூடிய இடத்திற்கு செல், மேகம் எந்த பக்கமாக செல்லுகிறதோ அங்கு செல்லுங்க, எங்க அந்த மேகம் நின்று விடுகிறதோ அங்கே விட்டு விட்டு வாங்க அப்படியே அழைச்சு வராங்க. அழைச்சே வந்தா மனசுமா ராஜா வந்த உடனே மேகம் நின்று விடுகிறதோ அங்கே விடுறாங்க. விட்டுட்ட பிறகு திரும்பி செல்லுகிறார். ஒரே ஒரு தோல் பையிலே தண்ணீர் கொஞ்சம் பேரித்த பணியில் கொடுத்து விட்டு செல்கிறார். அப்படி செல்லுகிற நேரத்தில் ஆஜர் அம்மையார் அவர்கள் கேட்கிறார்கள், ஒண்ணுமே மன சஞ்சாரம் மனித சஞ்சாரம் இல்லாத நாலு பக்கத்திலே மலை தடுமாறி இடுமாறி மனிதர்கள் வர முடியாத ஒரு இடம் பள்ளத்தாக்கு, இதனை இட்டு போறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் பதில் சொல்ல திரும்பவும் கேட்டுகிறார்கள், திரும்பவும் பதில் சொல்ல உங்களுடைய இஷ்டத்திற்கு விட்டு செல்லுகிறீர்களா இறைவனின் கட்டளையா என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பியவர்களா, என்னுடைய இஷ்டத்திற்கு நான் எதுவும் செய்வதில்லை, இறைவனின் கட்டளையின் பிரகாரமே உங்களை விட்டுச் செல்கிறேன் என்று சொன்ன உடனேயே அன்னை ஹாஜராவிடத்திலிருந்து வந்த பதில் என்னவென்றார், அப்படியானால் உங்களையும் என்னையும் படைத்த ரப்புடைய கட்டளை ஆயிருக்குமே, ஆனால் அவன் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்,
கர்த்தருடைய பாதுகாப்பிலே இருந்து நீங்கள் செல்லுங்கள் என்பதாக கூறியுள்ளார்.
இந்த மாதிரியான ஒரு தியா
இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய ஒரு சம்பவம். இக்கலாம் உலக சொல்லின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார். சென்றதற்கு பிறகு அவர் இடத்தில் இருந்த பேரித்தம் கனி தீர்ந்து விட்டது, தண்ணீரும் நீத்து விட்டது, குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பால் இல்லை, இவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, பசியின் உச்சகட்டம், தண்ணீர் தேடி அடைகிறார்கள் எங்கும் தண்ணீர்களை கிடைக்கவில்லை. குழந்தையாகிறது பசியின் கொடுமையின் காரணத்தினால் அப்படியே அழுகிறது. எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால் பகல் 12 மணியை போன்று சூரியன் உச்சகட்டமான எங்கு பார்த்தாலும் காணல் நீர் தெரிகிறது. அன்னை அவர்கள் சஃபாவுடைய மலைக்கு ஏறுகிறார், தண்ணி தெரியுதா போய் பார்க்கலாம். பார்த்தா மர்வாவுடைய மலையில தண்ணீர் ஓடுவதை போட்டு தெரிகிறது. அப்படி போற கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அந்த பள்ளத்தில் குழந்தை படுத்திருக்கிறது தெரியும். அதனால அங்கோடு வேகமா ஓடுறாங்க, திரும்ப போகும்போது மெதுவா போறாங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டே மர்வாவிற்கு சென்றால் தண்ணீர் இல்லை, திரும்பவும் சஃபாவுக்கு வருகிறார், அந்த பள்ளத்தாக்கிலே ஓடுகிறார், திரும்பவும் மேல வர நேரில் மெதுவாக. இப்படி 7 முறை ஓடுகிறார். 7வது முறையாக மர்வாவிலே நின்று பார்க்குகிறார். குழந்தை வீரிட்டு அழுகிறது, காலை உதைந்த வேகத்திலே அங்கிருந்து தண்ணீராகிறது வருது. அந்த தண்ணீர் லேசா பொங்கி வரல, வீரிட்டு வருகிறது. அங்கிருந்து பார்க்கும்போது தண்ணீர் தெரியும் ஒரு பயம், அந்த தண்ணீர் குழந்தையை மூழ்கி விடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தில் வேகமாக ஓடி வந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு தண்ணீரை பார்த்து திரும்புகிறார்கள். ஓடாதே ஓடாதே, ஜம் ஜம் என்று நில் நில் ஓடிவிடாது. எங்கு பீரிட்டு ஓடிவிட்டால் தண்ணீர் கிடைக்காமல் ஆகிவிடுமோ என்ற பயத்தினார். அப்படியே அணையும் அதுக்கு பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுத்தால ஜம் ஜம் என்ற நீரான ஆக்கி வச்சிருக்கிறார். அது அந்த நீரை போன்று உலகத்திலே எந்த நீரும் கிடையாது. அதற்கு ஈடாக உலகத்திலே எந்த நீரும் அல்லாஹ்வுத்தால படைக்கவில்லை. அந்த இடத்தை தவிர வேறு எதுவுமே ஊற்று இல்லை. அந்த பகுதியில் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது, அதை போன்று ஊற்று உள்ள இடம் நிற்கவே கிடையாது. கற்பாறை நபிகள் பெருமானார் சம்பந்தமாக சொல்லுகிற நேரத்தில் அவனை ஆதரவர்கள் ஜம் ஜம் என்று சொல்லாவிட்டார், அதிலிருந்து தண்ணீராக பெருக்கெடுத்து ஆறுகளாக கூடி உலகத்திலே வாழ்கின்ற எல்லா நகரங்களிலேயும் அவர்களுடைய வீடுகளில் இருந்து குடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் சொல்லலாம். நீங்க சில பேருக்கு சந்தேகம், ஜம்சம் தண்ணி 25 லட்சம் பேருக்கு கிடைக்குதா, அங்க தண்ணி குடிச்சிட்டு வர முடியுமா, கேளு பொண்ணுமா, சின்ன கிணறுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் சொல்லலாம் போட்டிவிட்டார்கள். அது போடி இருக்குமே, ஆனால் உலகத்தின் அனைத்து மக்களும் தங்களுடைய இல்லங்களில் இருந்து வருகை கொண்டிருப்பார்களே, அந்த அளவிற்கு அது நீர் ஊற்று பெருக்கெடுத்து உலகத்திலே கிணறு என்பதாக சொல்லி காட்டினார்.
தண்ணியை
குடித்தார்கள்,
வயிறு உடைக்க குடித்தார்கள், குழந்தை நபிகள் பெருமானார் சல்லாலே சொன்னாங்க அந்த தண்ணீரை இறை நாடி ஒரு மனிதன் குடிக்கின்றான் அது நிறைவேறும். ஜலதோஷம் பிடிச்சிக்குமோ என்னமோ என்று ஒருத்தர் நினைத்து குடித்தான் அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சான். கல்வி அதிகரிக்க வேண்டும் என்று ஒருவன் குடித்தானே ஆனால் கல்வி ஞானம் அதிகரிக்கும். தன்னுடைய உடலிலே கேன்சர் இருக்கிறது, இந்த கேன்சர் போக வேண்டும் என்று ஒருவன் குடித்தானே ஆனால் அவனுடைய கேன்சருடைய வியாதி நீங்கும் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். எதை நாடி அருந்துகிறானோ அது கிடைக்கும் என்று சொன்னார். இது ரெண்டாவது சொல், இது சாதாரணமான சோதனை. 90 வயதில் ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்து அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு விட்டு வா என்று சொல்லுகிற நேரத்தில் நம்
மாறி இருக்கிறார்கள். ரொம்ப பேர் இங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படின்னா நமக்கு ஒரு அனுபவமே ஏற்படும். என்னமோ 4 வருஷம் 4 மாசத்துல 3 மாசத்துல 2 மாசத்துல கர்ப்பமா இருக்கும் முடியாது. திரும்ப குழந்தை பேத்து போட்டாங்க அப்படி கூற நேரத்தில் 1.5 மாசம் அதை கொழுஞ்சிறதுக்கு நேரமா பேசுறதுக்கு நேரமா அது அத்தாடு சொல்லி வர்றதுக்கு முன்னாடியே திரும்ப லீவு முடிஞ்ச நாம கவனிக்கணும். அதனால அந்த மாதிரியான ஒரு மாசம் அந்த மாதிரியான துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவிக்கிறது ரொம்ப குறைவான காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கோம். அது அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரமே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேதனை எவ்வளவு இருந்தது அல்லாஹ்வுக்காக இந்தியா செய்தார். அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய மாலையிலே அவன் கொடுத்த குழந்தையை அவனுடைய மைதானத்திலே விட்டு வருவதற்கு அவர் சம்மதித்தார். அவருடைய இல்லத்திற்கு அல்லாவுடைய கட்டளையானார். நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன். அவன் என்னை பாதுகாப்பான் என்பதாக இப்ப இதற்கு பிறகு காபாவை கட்டப்பட்டது. அந்த காபாவை கட்டப்பட்டதற்கு பிறகு அழைப்பு கொடுக்கும்படியாக அல்லாஹ்வுத்தால கட்டளை சூரத்தில் அஜர சொல்லி கட்டளை இடப்பட்டவர்களே அதே மாதிரி அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. அந்த மக்கள் மாநகரத்தை சரித்திருக்கு சொன்னோம்னா ரொம்ப பெருசா அப்ப அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பு எல்லாம் ஏற்றுத்தான் இப்போது என்ன செய்யறாங்க ஹஜ்ஜுக்கு போறோம். நான் வந்து விட்டேன் அந்த நேரத்தில் வாங்க சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு என்று சொன்னார்கள் அழைப்பு கொடுத்தார்கள். கியாமத்து நாள் வரை பிறக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த பாங்கு சத்தத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி. ஒரு முஸ்லீம் அல்லாத பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம். அவர் முஸ்லீம் அல்ல, நான் முஸ்லீம். சவுதி அரேபியா போய் ஹஜ்ஜுடைய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அங்க போன உடனே முஸ்லீம் ஆகி முஸ்லீம் ஆகி ஹஜ் ஹஜ் செஞ்சு முடிஞ்சு ஹாஜியாக இந்தியாவுக்கு வந்த உடனே வீட்டில் பிரச்சனை. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்து மதத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற சொன்னா நான் முஸ்லீம் ஆயிட்டேன், இருத்த சேதம் செய்து வந்தேன், எனவே நான் என்ன இந்துவாக ஆக முடியல அப்படின்னு சொன்னா நானும் அண்ணனும் மருந்து வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாரும் அண்ணனும் சொன்ன உடனே தாயாருக்காகவும் அண்ணனுக்காக வேண்டி அவன் திருமணம் இந்து மதத்திலே சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார். இங்கே நாம் இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய காரணத்திலே யாரெல்லாம் அந்த பாங்குக்கு பதில் சொன்னார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால முஸ்லீமாக ஆக்கி அந்த நச்சு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்பதை சொல்றேன். திரும்பவும் நான் இந்துவாகிட்டான் அவனுடைய அசைவுகள் என்னங்கிறது வேற பிரச்சனை. ஆனால் அவன் பாங்குக்கு பதில் சொன்னதை அவன் நிறைவேற்றி விட்டான். எந்த நிலையிலேயும் அவன் நிறைவேற்றப்படுவான் என்பதற்கு நம் அடையாளமாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டான். அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க துவா செய்கிறார்கள். சூரத்தை இப்ராஹிமிலே அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுகிறார். நான் என்னுடைய மக்களை எல்லாம் இந்த மக்கள் சஞ்சாரமற்ற ஒரு இடத்திலே நான் விட்டு இருக்கிறேன். இவர்களுக்கு உணவு கொடுப்பாயாக, பழங்களை கொடுப்பாயாக, மக்கள் அவர்களை பக்கம் தேவை உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் துவா செய்ததை அல்லாஹ்வுத்தால என்ன செய்யலாம் குர்ஆனிலே சூரத்து இப்ராஹிமிலே சொல்லி காட்டுகிறார். ரப்பி இன்னும் எனது குழந்தைகளை இந்த காபாவுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலே எந்த விதமான விவசாயம் இல்லாமல் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிலே வைத்திருக்கிறேன். இவர்களுக்கு உணவை கைவர்க்கங்களை பழவர்க்கங்களை எல்லாம் கொடுத்து மக்களை இவர்களின் பக்கம் தேவையாக அனுப்பி வைப்பார்கள் என்று அவர்கள் துவா செய்தார். அந்த துவாரை அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் தான் இந்த உலகத்திலே அவர்கள் கியாமத்து நாள் வரை அந்த ஊர்ல எந்த விதமான வெள்ளாமையும் இல்லாமல் எந்த விதமான வெள்ளாமையுமே இல்லாமல் ஜனங்கள் அவர்களுடைய தேவைக்காக வேண்டி வருகிறார்கள். வந்தது மாத்திரமல்ல அவர்களுக்கு எல்லா விதமான உணவையும் தருகிறார்கள். ஹாதா பலதன் ஆமினால் இந்த நகரத்தை பாதுகாப்பு மிக்க நகரமாக ஆக்கி வைப்பாயாக. வருஷத்தாளிலும் மிக சமராஜி அவர்களுக்கு எல்லா விதமான கனிவர்க்கங்களும் உணவு வகைகளையும் சேர்த்து வைப்பாயாக அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகும் மூமினான மனிதருக்கு மாத்திரமே தெரு அனுபவிக்கட்டும். அதனால அவனுக்கு தந்ததே தீர்வே, அவனும் இந்த உலகத்தில் இருக்கட்டும் என்று சொன்னதை காரணத்தினால்தான் அபூஜை அபூலகர் அபூசுஃபியானை போன்ற பெரும் பெரும் மம்பரர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்களாக மக்காவிலே கொடிகட்டி பறந்தார்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா வாக்களிக்கவில்லை முஸ்லிம்களுக்கு மாத்திரமே தருவேன் என்று, முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்களுக்கும் நான் தருவேன், என்னை ஈமான் கொள்ளாததன் காரணத்தினால் நான் கட்டாயமாக கியாமத்து நாளிலே அவர்களுக்கு வேதனை செய்வேன் என்பதால் வாக்களித்திருக்கிறார். உலகத்திலே யாருக்கும் எல்லோருக்குமே நான் ரிசர்வ் கொடுக்கக்கூடியவன் என்பதாக திருமறையிலே சொல்லிவிட்டார். மக்கமா நகரத்திலே இருந்தாலும் சரி, மதினாவிலே இருந்தாலும் சரி, அது பரிசுத்தமான இடத்திலே அநியாயம் செய்தாலும் சரி, அநியாயம் செய்யாவிட்டாலும் சரி, அனைத்து மக்களுக்கும் ரிசர்வை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த இடத்திலே சொல்லுகிறார், இப்ராஹிம் கேட்ட துவாவை கபூல் செய்த அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல, ஈமான் கொண்டாலும் சரி கொண்டாவிட்டாலும் சரி எல்லாருக்கும் நான் தருவா போச்சு. இப்படி எல்லாம் துவா செய்தார். அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, எப்போதுமே அவர்கள் விருந்து உண்பார்கள், விருந்து இல்லாமல் உணவு உண்ண மாட்டார்கள். அப்படி ஒரு தடவை ரொம்ப நேரம் பார்த்தாங்க, யாருமே கிடைக்கல. ஒரு வழிபோக்கர் வந்திருந்தார், அவரை அழைத்து வாருங்கள், உணவு உண்ண வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று சாப்பிட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்றன்னு சொன்னாங்க. பிஸ்மில்லாண்டா யார், அந்த அல்லாஹ் யார் எனக்கு தெரியாது, நான் பார்க்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்ல பிஸ்மில்லா சொல்லு, பிஸ்மில்லா சொல்ல மாட்டேன் அவர் சொல்றார். பிஸ்மில்லா சொல்ல சோறு கொடுக்குறியா போதும், பிஸ்மில்லா சொல்ல, அல்லாவுடைய பேரை சொல்லனே நீ சாப்பிட போ அப்படின்னு விரட்டிவர் இப்ராஹிம். அவர் போயிடுற அந்த மனிதர் போயிட்டு சூரத்தில் இப்ராஹிமே அந்த சரித்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறார், எழுதுகிறார். அப்படி போயிடுற போன உடனே வகி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மனிதரை பட்டினியாக அனுப்பிவிட்டீர்கள். அல்லாஹ் யார் என்று அறியாத ஒரு மனிதன், இத்தனை ஆண்டுகளாக அல்லாஹால அந்த மனிதனை பாதுகாத்து வருகிறார், அவனுக்கு எல்லா வசதியும் கொடுக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காமல் விரட்டி விட்டீர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு அல்லாஹால கொடுக்கப்பட்டதா, நீங்களா சம்பாதிக்கலாம் பதறிவிட்டார்கள். அப்படியே போட்டுவிட்டு ஓடுகிறார். எல்லையின் கடைசியில் அந்த மனிதன் சென்று கொண்டிருக்கிறார், அவரை பிடிக்கிறார்கள், வாருங்கள் சாப்பிட வாருங்கள், மன்னித்துக் கொண்டு போய் போங்க சாப்பிட. நீ நினைச்சா கூப்பிடுவே, நினைச்சா போகுமே, நினைச்சா என்ன விஷயம் விளையாடுறியா, சாப்பிடாமல் கூப்பிட்டு வந்த சாப்பிடாதவன எப்ப கல்லா பிள்ளான்னு சொன்னேன், அல்லாதவரை யாருக்கும் முடியாது, தெரியாதவங்க நான் சொல்ல முடியாது சொன்ன போடு வரேன்னு. இப்ப வந்து சொல்றீங்க காரணம் என்ன சொல்லு, நான் வர முடியாது. அப்போது அந்த பையன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த ரப்பு எனக்கு வகியை அறிவித்தான், இறைவன் இல்லை, இறைவன் யார் என்று தெரியாத ஒரு மனிதனுக்கு இத்தனை ஆண்டுகளாக நான் உணவு கொடுத்து அவனை பாதுகாத்து வருகிறேனே, அந்த மனிதனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்காமல் எப்படி விரட்டினாய் என்று என்னை கடித்துக் கொண்டான், அந்த ரப்புடைய கட்டளையை ஏற்று நான் உன்னை கூப்பிடுகிறேன், அந்த அல்லாஹ்வுக்காக நீ வந்து நீ உனக்கு இஷ்டப்பட்ட முறையிலே உண்டுகொள் என்று சொன்னார்கள். அந்த ரப்பு இப்படி சொன்னானா என்று அந்த மனிதர் கேட்டார். ஆம் என்று சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ஹலீல் என்று கலிமா சொன்னவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூய முஸ்லிமா ஆகி அவர் உணவு உண்டார் என்று சரித்திரத்திலே சொன்னார். அப்படி விருந்தோம்பல் செய்வதிலேயும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதிலேயும் தங்களுக்கு இருந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடுவதில் முதலிடம் வகித்தவர்களாக இருந்தார். ஆடு மாடு ஒன்றாங்கள் மந்த மந்தியா இருக்கும், அவர்கள் தங்களுடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்த்தார்கள். அந்த நாய்க்கு தங்கத்திலே பட்டியை போட்டிருப்பார்கள், தங்கம் மனிதன் ஆண்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு தகுதி இல்லை என்பதற்காக வேண்டி அவருடைய தங்கமாகிறது நாய்க்கு பட்டியாக அனுபவி போட்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்ப குர்பானி கொடுக்கிற நேரத்தில் கேட்டாங்க, என்ன இவ்வளவுலாம் அண்ணாவுடைய பாதையில கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்போ அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இது என்ன ஒன்று, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதை அறுக்கும்படியாக கட்டளையிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து விடுவேன் என்பதாக சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்ய தயார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்ததுக்காக அப்படியே அல்லாஹ் தஆலா சும்மா விடல, நீ அப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வயது பிராய சிறுவராக இருக்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா வஹியின் மூலமாக சொல்லாமல் கனவின் மூலமாக சொல்லுகிறார். பிற எட்டிலே அவர்கள் கனவு காணுகிறார். நீ வாக்கெடுத்த பிறகு உனது மகனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து குருபானிக்கும் என்று சொல்கிறார். இப்ப இவங்க கனவு கண்ட உடனே ஏதோ சைத்தானுடைய வேலையாக இருக்குமோ என்றவர்கள் பயந்தவர்களாக யோசித்தவர்களாக அன்று ஒன்றுமே செய்யவில்லை. ஒன்பதாவது நாள் கனவு காணுகிறார். உன்னுடைய வாக்கை நிறைவேற்றி சைத்தானுடைய கனவாக இருந்தால் ஒரு நாள் தான் இருக்கும், இது இறைவனுடைய கனவாக இருக்கலாம் என்று முடிவு பண்ணுகிறார். பத்தாம் நாளும் கனவு காணுகிறார். பத்தாம் நாள் கனவு கண்ட உடனே சேர்ந்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா வரான். பாலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு வருகிறார். அப்ப பாலஸ்தீனத்திலிருந்து மக்காவுக்கு வந்தா 22 நாள் 30 நாள் ஆயிருக்குமே அப்படின்னு நினைக்காது. அல்லாஹ் தஆலா வழியை சுருக்கினான். அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து உணவு விருந்துக்கு செல்வதை போன்று ஹாஜிராமையாரிடத்தில் சொல்லிவிட்டு அழைத்து செல்கிறார். சீவி முடித்து சிங்காரி ஓடி விளையாடி திரியக்கூடிய பரும் ஏறிய உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். அப்படி விருந்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. மினாவுக்கு போன பிறகு சொல்றாங்க, இதுக்கு இடையில என்ன சம்பவம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அழைச்சி போற நேரத்தில் சைத்தான் ஆகிறவன் ஹாஜிராமையாரிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை உன் கணவர் அழைத்து செல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்லுகிறார், நீ ஏன் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஹாஜிராமையார்கள் சொல்றாங்க, யாராவது தரப்போ உள்ளே அனுப்போ வேலையை பதில் இல்ல இல்ல, அல்லாவுடைய கட்டளை சொல்லி செய்யக்கூடாது. அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் இன்னும் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அல்லாவுடைய பாதையை அறுத்து கொடுக்கிறது நான் தயாராக இருக்கேன், நீ போய் கேட்க. இந்த கலவையில உங்களை பதனை படிக்கிறேன். நேரம் போன இஸ்மாயில் அலி இஸ்லாத்து சொன்னோம். இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னவனே இஸ்மாயில் அலி இஸ்லாம் கல்லால் அடிக்கிறான். ரெண்டாவது சைத்தான் அவனை கல்லால் அடிக்கிறான். மூணாவது சைத்தான் கல்லால் அடிக்கிறான். அதுதான் ஜமாத். ஹஜ்ஜுடைய நாளிலே நாளைக்கும் பெரிய சைத்தானுக்கு 7 கற்களும் 11 நாள் 12 நாள் சிறிய சைத்தான் நடு சைத்தான் 3 சைத்தானுக்கு 7 x 21 கற்களை எரிய வேண்டியது வாஜிப், கட்டாயம். ஒருவன் எரியவில்லை என்றால் அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகங்கள் சரித்திரங்கள். அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுகிறார், எப்போது அவர்கள் விளையாடக்கூடிய நல்ல கருத்து தெரியக்கூடிய வயது ஏற்பட்டதும் அந்த நேரத்தில் அழைச்சிட்டு போயிட்டு, யா புனைய எனது அன்பு மகனே, இந்தி ஆராசன் மனான் நான் கனவு கண்டேன், அன்னி அருகவுங்க உன்னை அறுத்து வழியிடும்படியாக அல்லாஹ்வுத்தஆலா என்னை கட்டளை இருக்கிறார். உன்னுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிறார். நம்ம பிள்ளைங்கிட்ட போய் கேட்ட என்ன சொல்ற, நாளைக்கு பெருநாள் இருக்குது, நீ யாரும் சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது, எல்லாம் ஈதுகாக்கு போகணும், நாளைக்கு கூற வீட்டுலதான் இருக்கு, டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா கூட என்ன சொல்ற, கர்நாடகா டிவி பார்க்க காசு ஒழுங்கா கொடுக்குறியா இல்ல என்ன செய்ய, நாளைக்கு நல்ல புது ரிலீஸ் படம் போட்டுருக்கோம், நான் அதுக்கு போயே தீரும் அப்படின்னு சொல்லி நம்மள ஏத்து ரப்புல் ஆலமீன் சொன்னான். மிக பொறுமையான அழகிய நற்குழந்தையை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சுபை செய்தி சொன்னார் என்றவா அவர்கள் சொன்னார்கள், காலையா அவதி எனது அன்பு தந்தையே நீங்கள் செய்யுங்கள், மாற்றுவார் எதை அல்லாஹ்வுத்தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள் சஜிதிரி, அல்லாஹ் நாடுவானே ஆனால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை, இது மாத்திரமா சொன்னார்கள். தகப்பனுக்கு வசியத்து செய்கிறார், அன்பு தந்தையே நீங்கள் அறுப்பதற்கு முன்னால் எனது சட்டையை கழட்டி விடுங்கள், என்னுடைய கண்ணை கட்டி கொள்ளுங்கள், என்னுடைய கையையும் காலையும் இறுக்கமாக கட்டிக் கொள்ளுங்கள், கட்டிவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கட்டளையை நிறைவேற்றுகின்ற நேரத்திலே நான் மாறு செய்தவனாக திரும்பக்கூடும், இறைவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்தவனாக ஆகிவிடுவேன், நான் துடிக்கக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார். எனது தாய்க்கு சலாத்தை சொல்லி பொறுமையாக இருக்கும்படியாக சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுத்தஆலா நாடுவானேயானால் இதை விட உங்கள் சிறந்த குழந்தையை தருவார், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உங்களுடைய
தேவனுடைய கத்தியை கூர்மையாக தீட்டிக் கொண்டது.
அது மாத்திரமல்ல, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம்,
உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டாம்,
எனவே என்னுடைய முகத்தை கண்ணை கட்டிவிடுங்கள், நேருக்கு நேராக முன்னாகப்பட்ட அழுதாரிங்க,
என குப்புற கிடக்க வைத்து கீழிருந்து வேகமாக மெதுவாக இருப்பீர்கள். ஆனால் நான் தருக்கக்கூடும் துள்ளக்கும்
வழி முறுக்காமல் ஆகிவிடும்,
வேகமாக அறுத்து எனது உயிரை நீக்கிவிடுங்கள் என்றுதான் சொல்லி காட்டினார்கள் என்று சரித்திரத்தில் எழுதினார்.
சொல்லி காட்டுகிறார்
ஹரி என்றுதான்
மிக கூர்மையான கொடுதையை நாம் தந்திருக்கிறோம்.
வாழவே இடித்து விழுந்தார், எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் கூட போர்வையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அம்மாவு தாலா சுட்டி
காட்டுகிறார். சத்தஜிதிலேயின் அல்லாஹ் நாதவானியானால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர்கள் சொன்னார்.
அருகிறது முயற்சி செய்கிறார்கள்,
அருக முடியல,
அருக மாட்டார்கள்,
வேகமாக நறுங்குகிறார்கள்,
அருக முடியவில்லை,
கோபத்தோடு பத்து உரை அழுத்தும் அருக முடியாததின் காரணத்தினால் கோபத்தால்
அந்த கத்தியை அப்படியே ஓட்டி பெறும் பாறையிலே போடுகிறார்.
அந்த பாறையாகிறது இரண்டாக பிளக்கு,
பிளக்கப்பட்ட அந்த கல்லாகிறது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அது பாதுகாக்கப்பட்டிருந்தது.
இன்றைய அரசாங்கம் அதை அகற்றிவிட்டது.
50 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் அந்த கல்லை பார்த்து
தக்பீரை சொல்லுவது ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பாக ஆக்கப்படுகிறது. ஜமாத்தோட தொழுதாலும் சரி, தனியாக நின்று தொழுதாலும் சரி, அல்லது பிரயாணத்திலே தொழுதாலும் சரி, இரண்டு ரக்காத தொழுதாலும் சரி, நான்கு ரக்காத தொழுதாலும் சரி, தக்பீரை கட்டாயமாக சொல்ல வேண்டும் சுன்னத்து. நம்மை தக்பீரை சொல்றது கூட மறக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்திலே நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி கொடுக்கிறோமா? அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய நேமத்தை நமக்கு தந்திருக்கிறார், அவன் கொடுத்த நேமத்திற்கு சுக்ர செய்வதற்காக வேண்டி அவனுடைய பாதையிலே தியாகம் செய்ய வேண்டும் என்ற உள்ள நம்மளுக்கு இருக்கிறதா சிந்திக்க கடமைப்பட்டது. தூக்கப்பட்ட சம்பவங்கள் நாம் பார்த்திருக்கோம். ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு நாட்டை ஒரே குடும்பத்தினர்கள் ஆண்டு வந்தார்கள். ஷஹன்ஷா என்று பெயர் எடுத்தார்கள். ஆயிரமாவது ஆண்டு விழாவை 71 ஆண்டிலே இந்த நாட்டிலே கொண்டாடினார்கள். இந்த நாட்டில் அந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டை நாங்கள் பாரம்பரியமாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கொண்டாடி கொண்டிருந்த அரசன் அந்த நாட்டை விட்டு வெளியேறி அந்நியராக அகதியாக ஊர் ஊராக சென்று அனாதையாக மற்றொரு நாட்டிலே இறந்த சம்பவங்கள் சமீபத்தில் இருந்தது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இடத்தில் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நாம் நிரந்தரமாக வாழ்ந்துவிடலாம். வயலி குள்ளி உமது தில்லுமது அல்லது ஜமாமாலம் பார்த்ததா தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறது. வேண்டி மேலும் சம்பாதிக்கிறோம், சந்தோஷப்படுகிறார். இந்த செல்வம் எல்லாம் இவனை நிரந்தரமாக இந்த உலகத்திலே நிறுத்தி வைத்துவிடும், மரணம் என்பது இவனுக்கு வராது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குர்ஆனை கொடுங்க அப்படின்னு சொன்னா இன்னும் குர்ஆனுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்படுறது இல்லை. ரொம்ப பேர் சொன்னாங்க என் குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான், நல்ல தர்மம் செய்யக்கூடியவர், அல்லாவுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்யக்கூடியவர். அவர் சொல்றாரு நாங்க வீட்டுல ஒரு ஆடு கொடுக்கணும், யாரு கொடுங்க, எனக்கு கொண்டாடி பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆடு கொடுக்கணும். உனக்கு எவையா சொன்னான், யார் சொன்னான், யாரு சொல்லு, எப்படி நீ கொடுக்குற, அப்படிதான் கொடுக்குற, அப்படி கொடுக்கறது ஜாயிஸ் இல்லையே, நீயே சொல்லு, நீ என்கிட்ட கேட்டியா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்களே போய் நான் போய் யாரு என்ன ஆடு கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, நான் கேட்க முடியும். நீ தெரியல அப்படின்னு சொன்ன சட்டத்தை கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? ஒருவர் சொல்லுற அடுத்த வருஷம் எனக்கு, அடுத்த வருஷம் எங்க அம்மாவுக்கு, அடுத்த வருஷம் எங்க அத்தாவுக்கு, அடுத்த வருஷம் பொண்டாடிக்கு, வருஷம் வருஷம் மற்றொருவர் சொன்னார் நாங்க எங்க வீட்டுல எங்க ஊர் நான் ஒரு ஆடு கொடுப்பேன், மாமனார் ஒரு ஆடு கொடுப்பேன், எங்க சார ஒரு ஆடு கொடுப்பேன், எங்க அத்தை ஒரு ஆடு கொடுப்பேன். ஆனா மூணு நாள் தான் இருக்கு, நாலு பேர் ஆடு கொடுப்போம். அதனால முதல் நாள் ரெண்டு ஆடு கொடுப்போம், மறுநாள் ஒரு ஆடு கொடுப்போம், அதுக்கு ஒரு நாள் ஒரு ஆடு, ஏங்க ஒரே நாள் கொடுத்தேன் இல்ல ஹஜரத்து. தினமும் கறி சாப்பிடும் போது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும். அப்ப நன்மை என்ன ஆயிடுச்சு, பத்தாம் நாள் பிரியாணி ஆகுறதுக்கு ரெண்டு ஆடு, பதினோராம் நாள் குருமான் குருமாவோ அல்லது வேற ஏதாவது பொறிக்கணுங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஆள், மூணாம் நாள் பாசியனும் ஆசிய பாசிய பெருநாள் மாதிரி அதுக்காக வேண்டி ஒரு ஆள். ஏங்க நன்மையே இல்லாம ஆட்டுக்கறிக்காடி குருமான் கொடுக்குறீங்களே, ஏங்க நன்மைக்காக கொடுக்குறீங்களா, கரியாக கொடுக்குறீங்களா, நன்மைக்காக பத்தாம் நாள் கொடுப்பதில் தான் சிறப்பை இருக்குகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க, ஆமா அப்படின்னா உங்கூர்ல ஹஜ்ஜத் இல்லையா, இருந்தாங்க கேட்கலையா, கேட்டு பத்தாம் நாள் கொடுக்கலாம், பதினோராம் கொடுக்கலாம், பன்னெண்டாம் கொடுக்கலாம், அதுக்கு இப்படிதான் கரிகாடு கொடுக்க சொன்னாங்களா, தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. அப்ப குருவானை ஏற்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், செய்தும் அறுக்கப்படுது அல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் எல்லாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், மா ஹாதிஹி நவாயி, இந்த குருவானி என்றால் என்ன என்று சொன்ன உடனே சுன்னத்து அலைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார். இதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்ன உடனே விக்குள்ளி ஷாரத்தின் ஹசனம், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை என்பதாக சொன்ன உடனே அவருடைய பேராசைத்தார், நன்மை சம்பாதிப்பிலே பேராசைத்தார் அப்படின்னு ஒண்ணு ஒரு ஆண்டை கொடுன்னு அவங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, குறும்பாடு துப்பாடுன்னு ஒண்ணு உண்டு, இந்த இந்த காஷ்மீர் பக்கம்லாம் இருக்கும் கம்பெனி செய்வாங்க. அது முடியா அல்லது பஞ்சாடு தெரியாது, முடியா பஞ்சாடு தெரியாது. அவ்வளவு பெரிய முடி இருக்கும், அவ்வளவு நிறைய இருக்கும். அவங்க கேட்கிறாங்க அந்த குறுமையாடியது உள்ள தயாரிக்கக்கூடிய முடி எடுக்குகிறார்கள், அந்த ஆள் கொடுத்தாலுமா? ஏன்னா அதுல நிறைய முடி இருக்குமே, அவங்களுக்கு ஆர்வம் பாருங்க. நல்ல கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆடு இருக்கு, சாதாரண ஆடை விட 10 மடங்கு அதிகமாக முடி இருக்குமே, அந்த ஆடு கொடுத்தாலுமா என்று சொன்ன உடனே قال النبي صلى الله عليه وسلم بكل شارة من الصوف حسنا அது எந்த ஆடாக இருந்தாலும் சரி அந்த ஆட்டுக்கு முடி இருக்குமே, ஆனால் ஒரு கோடி முடி இருக்குமே, ஆனால் அத்தனைக்கும் நன்மை இருக்குகிறது என்று நபிகள் பெருமானார் சொல்றாரு சொன்னாங்க. அகமது எந்த கிரந்தங்களிலே பதிவு செய்ய. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார், நபிகள் பெருமானார் சொல்றாரு சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய நாட்களிலே அரபாவுடைய நாட்கள் மிகச்சிறந்த நாள், ஊரிலே இருக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த நாள் 10 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு, அந்த நாள்ல என்ன அமல் செய்யணும், அந்த அமல் செய்யாதவன் எங்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகிறார். மா அமில இப்ன ஆதம் மன் அமில மன் அமில யவ்ம நஹரி அஹப்பு இலல்லாஹ் மன் மின் அமலி, 10 நாள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச்சிறந்தது அல்லாஹ்விடத்திலே மிக நேசம் உள்ளது என்னவென்றால் மின் இஹ்ராஃபத், ரத்தத்தை ஓட்டுவது, ஆட்டை அறுப்பதுதான். அவங்களுக்கு யாமத்தி அந்த ஆடாக இருந்ததுனால கியாமத்து நாளிலே குரூனியா அஷாரியா வாதுவாபியா கொடுத்த சதையோடு கொம்போடு அதே குடியோடு குடித்து வரும், அது உங்களை வாகனமாக சுவனத்தின் பக்கம் எடுத்துச் செல்லும். அந்த தமையாக்கும் மக்கானின் கபில ஐயா பிலாகும், இந்த அறுத்து பணியிடக்கூடிய அந்த ரத்தமாகிறது, அறுக்கிற நேரத்தில் ரத்தம் பூமியிலே விடுவதற்கு முன்னால் அல்லாவிடத்திலே சென்று இவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் சொன்னார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு பொருளாதார வசதி இருந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலங்கு வாக்கி அவன் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அவன் ஈது காலுக்கு தொழ வர வேண்டியதில்லை, அவன் ஈது தொழ வேண்டியவனாக ஆக வேண்டியதில்லை, அவன் நசராணியாகவும் யூதியாகவும் ஆகட்டும் என்பதாக அவன் துறது வரவில்லை, எங்கேயாவது போய் துறை பெருநாள் அவனுக்கு இல்லை என்பதாக நபிக பெருமானார் சொன்னார். ஆடு கொடுக்கலாம், ஆடாக இருந்தால் ஒரு ஆடு கொடுப்பதற்கு, மாடாக இருந்தால் ஏழு பேர் வரையும் கொடுக்கலாம், ஒரு ஆளும் கொடுக்கலாம் ஏழாளும் கொடுக்கலாம். ஆட்டுல வெள்ளாடு பல்லாடு செம்மறி ஆடு குறும்பாடு எல்லா ஆடும் கொடுக்கலாம், வெள்ளாடு கெடாடு மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொட்டாடு கொடுக்கலாம், பொன் பெண் ஆண் பெண் எல்லாமே கொடுக்கலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆடு மாடாக இருக்கலாம், மாடு பெண்மாடு பால் கறக்கக்கூடிய மாடு செனமாடாக இருந்து செனை இருக்கிறது தெரியாம இருந்து அறுத்துட்டோம் ஐயானால் சட்டத்தில் சொல்லப்படுகிறது, சில வரட்டு மாடாக இருக்கும் செனப்பட அறுத்து அறுத்து கடைசியில் பார்த்தோம்னா அது உள்ள குட்டி இருக்கும், அப்படி துடித்துக் கொண்டிருந்தால் அந்த குட்டியும் எடுத்து குர்பானி கொடுத்து விட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குட்டி சின்ன குட்டி தானே விற்றக்கூடாது, அதையும் அறுத்து குர்பானி கொடுத்து விட வேண்டும் என்பதாக சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரும மாடு பசுமாடு ஆடிலேயே வெள்ளாடு தவிர வேற ஆடு சாப்பிட்டது மாட்டாங்க, பசுமாடு இல்லாமல் எருமாடாக இருந்தால் எங்க பக்கத்திலேயே நிற்க மாட்டாங்க, எரும மாடாக இருக்கிறதோ மாடாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எரும பன்றியா இருக்கிற மாதிரி. அல்லாஹு தஆலா ஹலாலாக ஆக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக நினைப்பீர்களே, ஆனால் இஸ்லாத்தினுடைய கட்டடத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிறது. அப்படி சாப்பிடக்கூடாது, வெள்ளாட்டு கறியை தவிர வேற எந்த கறியும் சாப்பிட மாட்டோம், குறும்பு செம்பரியாடு அறுத்து அந்த பக்கமே திரும்புறது, அது ஹராமாக நினைக்கும் என்னமோ தீங்கத்தவாத ஒரு பிராணியை எடுத்துரைக்கும். அப்படி ஹலாலாக ஆக்கி ஒன்றை நீங்கள் ஹலாலாக நினைப்பீர்களே, ஆனால் அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹலாலாக ஆக்கி ஒன்றை உங்களுக்கு ஹராமாக ஆக்குவதற்கு எவ்விதம் எந்த வகையிலையும் அனுமதிக்கப்படவில்லை. இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் கொடுக்கணும், ஏழு பேர் வரைக்கும் தான் கொடுக்கலாம், ஆனா ஏழு பேர் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, ஒரு ஆள் கொடுக்கலாம், ஒன்றிலிருந்து அதிகபட்சமாக ஏழு பேர், அது ஆண் ஒட்டமாக இருக்கலாம் பெண் ஒட்டமாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருக்கலாம், ஒட்டம் ஒட்டக ஜாதி மாடு அது எந்த மாடாகவும் இருக்கலாம், பசுமாடா இருக்கலாம் காளையா இருக்கலாம் கண்ணுக்குட்டியா இருக்கலாம், கண்ணுக்குட்டியா 2 வருஷம் பூர்த்தியானதா இருக்கணும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷமா இருக்கும். இது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா ஜக்காத்துக்கு 1 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஆனால் குர்பானிக்கு அப்படி அல்ல. பத்தாம் நாள் ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்பயே புரியும். பனிரெண்டாம் நாள் காலையில பணம் கிடைச்சிருச்சு, அதுக்கு பிறகு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்பவும் அந்த மனிதன் புரியும். பனிரெண்டாம் நாள் தான் கிடைக்குது, ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதனுடைய அளவு 90,000 ரூபாய் இருந்தப்போ 90,000 ரூபாய் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும் அல்லது ஒரு மாட்டா பறக்கணும். இந்தியா ரூபாய் 90,000 ஏன்னா ஒரு கிராம் 9 கிராம் 87 கிராம் கணக்கு. 90,000 ரூபாய்க்கு உள்ள மெகுமான பணம் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாவிட்டாலும் சரி, பாலன் ஆணாக இருக்கும். இன்னும் எனக்கு கல்யாணமே பண்ற நான் குர்பானி கொடுப்பேன், எனக்கு கல்யாணம் பண்ணல ஏன் ஹஜ்ஜி செய்வேன் அப்படிங்கறதுல எனக்கு கல்யாணம் பண்ணல ஜகாத் கொடுப்பேன், என் மகளுக்கு 35 பவுன் நாகப்பட்டிருக்கேன், 120 பவுன் நாகப்பட்டிருக்கேன், என் மகளுக்கு கல்யாணம் ஆகல என் மகளுக்கு என்ன கொடுக்க சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. உங்க மகளுக்கு கொடுக்க வேண்டும். வீட்டுல உள்ளவங்களுக்கு அத்தனை பேருக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பையன் சம்பாதிக்கலாம், எங்க வீட்டுல ஒருத்தர் குடிச்சா பாருங்க ஏன் 4 ஆடு கொடுக்க சொல்றீங்க, அப்ப 3 ஆம்பளை பிள்ளை பேர் வந்து சம்பாதிச்சா பேங்க்ல போட மாட்டியா, கீழே தூக்கி போட்டுவியா, நம்ம 3 பேர் 4 பேர் சம்பாதிச்ச மட்டும் நீ வச்சுக்கலாம், அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய உங்களுக்கு முடியாதுங்களா? அவருக்காண்டி தனியா வீடு வாங்கலாம், அவருக்காண்டி நிலத்தை வாங்கலாம், அவருக்காண்டி வயலை வாங்கலாம், அவருக்காண்டி வேலை செய்து வைக்கலாம், ஆனா அது கொடுப்பாங்க. ஒரு ஊருக்கு போயிடணும் வசூல் அமானியத்துக்காக. நான் அந்த ஊர்ல இருக்கேன், அப்போ பெரியவர் அவர்கிட்ட போய் வசூல் பண்ணும், அவர் 100 ரூபாய் எழுதுனார். எதிர கொண்டு வந்தோம் அவருக்கு அக்கா பையன், அவர் 75 ரூபாய் எழுதுனார். என்னங்க நீங்க எழுதுங்க, எங்க மாமாவுக்கு மேல நான் எழுதுன அக்கா மரியாதை இல்லாம போய் மாமாவுக்கு மேல உன் மாமா பழைய கார்ல போறாரு, நீ ஃபியட்ல போறேன், புது காலேஜுக்கு போற உங்க மாமா விட பிஞ்சுக்கிட்டு கார்ல போறியா, அது மட்டும் மரியாதையா? உன் மாமா விட அதிகமா 4 கடை வச்சிருக்க, அது மட்டும் மரியாதையா? உங்க மாமாக்கு 20 வேலி நிலம் இருக்கு, உனக்கு 35 வேலி நிலம் இருக்கு, அதை பற்றி மரியாதையா? தர்மம் எழுதுறதுல மட்டும் 25 ரூபாய் கூட எழுதுனாக்க அது மரியாதை கேட்டுப்படும். அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப 4 பேர் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் கொடுத்தா தேரும். வருமானம் இருக்குகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு பொருளாதார வசதி இருக்குகிறது என்று சொன்னால் கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியது பரிபூர்ணமான பிராணியாக இருக்க வேண்டும். காது அறுக்கப்பட்டதாகவோ வாழ அறுக்கப்பட்டதாகவோ கும்பு முறிக்கப்பட்டதாகவோ ஊனம் உள்ளதாகவோ மெலிந்ததாகவோ சொறி உள்ளதாகவோ காயப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது. அது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த குர்பானியை இறைச்சி கூலியாக கொடுக்கக்கூடாது. குர்பானியுடைய பிராணியை நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் அது பால் கறக்கக்கூடியதாக இருந்தால் அந்த பாலை நீங்கள் உபயோகப்படுத்தலாம், குடித்துக் கொள்ளலாம். ஆனால் அதனுடைய சாணங்களை உங்களுடைய விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தலாம், விற்பனை செய்யக்கூடாது. விற்பனை செய்தால் அந்த சாணத்தினுடைய விலையும் தர்மம் செய்ய வேண்டும். அந்த இறைச்சியை போடக்கூடிய பாயாக இருந்தாலும் கீதாக இருந்தாலும் தர்மம் செய்ய வேண்டும். அதனுடைய கயிறையும் தர்மம் செய்ய வேண்டும். அதனுடைய தோலையும் தர்மம் செய்ய வேண்டும். தோலை பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடாது, பள்ளிவாசலுடைய செலவுக்கு அறையில் செலவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு குர்பானுடைய தர்மம் கிடையாது. உங்களுடைய இறை அச்சம் மாத்திரமே வந்து சேருகிறது என்று சூரத்தில் ஆச்சரிய அப்பா சொல்லி காட்டுகிறது. இதையெல்லாம் நாம் பேருதலாக செய்ய வேண்டியது அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆடாக இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும், ஆனால் அது கொடுத்தலாக இருந்தால் 10-15 கிலோ இருந்து 6 மாசம் குட்டியாக இருந்தால் பரவாயில்லை. மாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருஷம் பூர்த்தியாக. ஒரு பெரிய வான்கோழி இருக்கு 22 கிலோ, அதுக்காக நீ வான்கோழியை கொடுக்கணும். ஆடத்தால் மானத்தால் கொடுக்கணும், கோழியை கொடுக்கணும், முட்டையை கொடுக்கணும். சில பேர் முட்டையை கொடுக்கலாம், ஏன்னா சும்மா சொல்லுதாக்கா கோழி கொடுத்த தர்மம் கிடையாது. கோழி அல்லாவுடைய பாதையில குர்பானி கொடுத்தது, முட்டையை அல்லாவுடைய பாதையில குர்பானி, அப்ப முட்டையை குர்பானி கொடுக்கணும்னு இருக்கா, அந்த சும்மால சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கியாஸ் பிடிக்கிறாங்க. அவைகளை எல்லாம் குர்பானிக்கு தகுதியானவை அல்ல. இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டியது நம்மின் மீது கடமை. பேணுதலாக செய்ய வேண்டும். இறைச்சியை 3 பங்காக பிரித்து 1 பங்கு ஏழைகளுக்காக வேண்டியும் 1 பங்கு உறவினர்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் கிராமத்தில் இருந்து ஒரு உங்களுடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க ஒரு ஆளுதான் அறுத்து அறுத்துறீங்க, உங்க குடும்பத்துல எல்லாமே யாருக்கும் சொத்து இல்லை, உங்க பேர்ல மாத்திரம் தான் இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு சோறாக்கி போடணும். இந்த இறைச்சியை பங்கிட்டு விட்டால் நீங்க வெளியில இறைச்சி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் பங்கிடாமல் அத்தனை இறைச்சியும் ஆக்கி உறவினர்களுக்கும் கொடுப்பது ஜாயிஸ். ஆனா உங்களுக்கு விருந்தாளியே இல்லை, புருஷன் கொஞ்சம் 2 பேர் தான் இருக்கு. 22 கிலோ இறைச்சி மாடு ஆடு அறுத்தா நல்ல பெருமையா, இத மூணு பங்கா போட்டு வத்தலை போட்டுக்கிறதுக்காக ஒரு பங்கை எடுத்து வச்சுக்காங்க. உங்களுக்கு உறவுகாரங்க அதிகமா இருந்தாங்கன்னா அதையும் நீங்க தர்மம் செய்து விடுங்க.
மூணு பங்கு தான் அதுல ஏற ஈரலையும் ஈரக்குலையும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்காதீங்க.
உங்களுக்கு தேவையான இறைச்சியை எடுத்துக்கொண்டு பாக்கியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுங்க.
உங்களுக்கு தேவை இருந்தால் பூராவும் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லை என்றால் பூராவும் தர்மம் செய்து விடுங்கள் என்று ஃபிக்ஹ்
கிரந்தங்களிலே எழுதப்பட்டது. அதனுடைய கீர்த்தை தர்மம் செய்திடணும்,
அதனுடைய கயிறை தர்மம் செய்திடணும்,
அதனுடைய புழுக்கிய தர்மம் செய்யணும்,
அதனுடைய தோலை தர்மம் செய்யணும்.
இன்னும் தோலை நீங்கள் விற்பனை செய்து விட்டால்,
யாருக்கும் தோலா கொடுக்கல,
அந்த தோலை விற்பனை நீங்கள் செய்து விட்டால், தோல் கம்பெனிக்கார எந்த பணத்தை கொடுக்கிறானோ அந்த பணத்தை தான் தர்மம் செய்யணும்.
அதை நீங்க சிந்தையா வச்சுக்கிட்டு வேற காசு மாத்தினீங்கன்னா கூட தப்பு, சட்டமா படிச்சு கொடுக்குது. அதனால தோலை நீங்க வைக்காதீங்க,
அதை தர்மம் செய்யுங்க.
ஏழைகளுக்கு கொடுங்க, அல்லது அனாதை இல்லங்களுக்கு கொடுங்க,
மதரசாவுக்கு கொடுங்க,
மாணவர்கள் உணவுக்காக கொடுங்க, ஆனால் பள்ளிக்காக வேண்டி கொடுக்காது.
ஒரு ரெண்டு வீட்டுல பள்ளியாசருக்காண்டி வாங்கினாங்க, நான் கொடுக்கல, ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சு மீட்டிங் வச்சு நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா என்னுடைய காசு தான் கொடுத்தேன், தோளுடைய காசு கொடுக்க முடியாது. என்ன புதுசா நீங்க சட்டம் போறீங்க? இதுதான் ஃபிகேல உள்ள சட்டம், இப்படிதான் செய்வேன். ஊர்ல தகரா, ரொம்ப ஊர்ல பள்ளியாசல வாங்கி அது பள்ளியாசல இவாமுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லா செயலும் செய்யறாங்க. இதெல்லாம் கூடாது.
இது ஆளுங்கள் எதிர்ப்பதில்லை, சொல்லுவதில்லை,
சொன்ன வேலை போயிடுது நிலைமை. அதுக்கு மேல வேற இந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊர்ல ஆளுங்க சாயம், நீங்க எந்த ஊர்ல வேலை, நீங்க இந்த ஊர்ல வேலை ஏன் நீங்க தாங்க தோல் சம்பந்தமா பேசுறீங்க? நம்ம ஊர்ல வந்து அது பத்தி தெரிஞ்சு போக வேலை,
அதுக்காக வேண்டி பயந்துட்டு சொல்றதுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது.
தைரியமாக சொல்ல வேண்டும்.
இவைகள் எல்லாம் சட்டங்கள், நாம் அப்படி செய்யவில்லை என்றால்
கட்டாயமாக குற்றவாளிகளாக,
தகுதியற்றவர்களாக, ஈது துறைக்கு
நமக்கு
தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாட்களிலே நம்மை
ஹயாத்தாக ஆக்கி இருக்கிறான்,
நமக்கு எல்லா விதமான வசதியும் கொடுத்திருக்கிறான். நம்மளால முடியல அப்படின்னா நம்மளாம் கூட்டு குர்பானிக்கு அப்படி ஏற்பாடு செஞ்சு நீண்ட காலமாக கொடுத்துருக்கிறோம். இந்த வருஷம் 18 மாடுகளுக்கு ஏற்பாடு பண்ணி குர்பானி கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி நீங்க வேற உங்க ஊர்ல பக்கத்துல உங்களால முடியலன்னா கூட்டு குர்பானி மதரசாக்கள்ல இப்ப எல்லா மதரசாக்கள்லயும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கு, ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கு முன்னால் நீங்க செய்யவில்லை என்றால் இப்போது நேரம் சரியா இருக்குது.
முன்ன மாதிரிலாம் ஒன்னும் கஷ்டம் கிடையாது,
தபால் எழுதி போய் சேர்றதுக்கு 10 நாள் ஆகும் இல்லை. இப்ப அடிச்சோம்னா அடுத்த நிமிஷம் இந்த ஊர்ல பேசிடலாம். காசு இருந்தா எல்லாம் செய்ய முடியுது,
மகளுக்கு கல்யாணம் தான் செய்ய முடியுது,
அல்லது காது குத்தணும்னா இங்க இருந்துட்டே செய்ய முடியுது,
அல்லது பெருசா கொஞ்சம் சீர் வைக்கணும்னா இங்க இருந்து செய்ய முடியுது.
ஹராமான காரியத்துக்கெல்லாம் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது. சீர் வைக்கிறது இல்ல கட்டாயம் பரவா
வாஜிபா நாளை கேமத்தினால அல்லாதெல்லாம் உள்ள பெருசாச்சு
எல்லாத்துக்கும் பறைசாச்சு சீர் செய்தேன்னு சொல்ல போறானா?
காது குத்துறதுக்கு ஏழை விருந்தீங்களேன்னு சொல்ல போறானா?
அதுக்கெல்லாம் செய்ய முடியுதோ அல்லாவுடைய பாதையிலே குர்பானி செய்வதற்கு நமக்கு முடியவில்லை என்றால் நாம் இறைவனை ஏமாற்றுவதும் அல்லாஹு தஆலா கயாமத்தின் நாளில் நம்மை பிடித்து விடுவார். அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த தியாக திருநாளை அதனுடைய சரித்திரங்களை தெரிந்தான் அதன் பிரகாரம் அமல் செய்து அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நல்லவர்களாக ஆக வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க اللهم ربنا تقبل دعاء انك انت السميع العليم وعلينا انك انت التواب الرحيم. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا بالمسلمين وعذبنا بالشهداء الصالحين. اللهم اغفر لنا ولوالدينا ولاساتذتنا ولمصالحنا ولاحبابنا ولاقربائنا ولاخواننا ولاخواتنا وعمنا وعماتنا وخالنا خالاتنا وجدنا جداتنا واولادنا وبناتنا ولمن له حق علينا ولمن اوصانا بالدعاء ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع قريب مجيب الدعوه برحمتك يا ارحم الراحمين. اللهم بارك لنا في اموالنا وتجاراتنا وبيننا وزرعنا يا خير الرازقين. اللهم ارزقنا رزقا واسعا حلالا طيبا. اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.